بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தர்பியாவுடைய இந்த பாடம் தப்சீருடைய பாடம். இந்த தப்சீருடைய பாடத்தில் நாங்கள் இன்று விளக்கத்துக்காக எடுத்திருக்கக்கூடிய சூரா சூரா அன்-நஸ்ர். இந்த சூராவை ஓரிரு தடவைகள் ஓதி பார்த்துவிட்டு அதனுடைய விளக்கங்களின் பக்கம் நாங்கள் போகலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. தப்சீருடைய வகுப்புல வளமையாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, எந்த சூராவுடைய தப்சீரை நாங்க படிக்கிறோமோ அந்த சூராவை பிறகு ஓதுகிற நேரத்தில் அந்த வசனத்துடைய கருத்துக்கள் எங்களுக்கு விளங்கணும். ஒரு 75 வீதமாவது அதனுடைய கருத்துக்களை நாங்கள் பாடமாக்கிக் கொள்ளணும். அப்போ ஓதுகிற நேரத்தில் அந்த கருத்துக்கள் எங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். அதே போன்று இந்த சூராவில் கொடுக்கப்படக்கூடிய விளக்கங்கள் கூட நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனம் இந்தந்த விளக்கங்களை கொண்டது, இந்தந்த விஷயங்களை இந்த வசனம் வந்து விளக்குகிறது என்ற அறிவுகளை நாங்கள் எங்களுடைய மனதுகளிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே இந்த சூரா மூன்று வசனங்களை கொண்ட ஒரு சூரா. இந்த சூராவுடைய கருத்தை முதலில் நாங்கள் பார்க்கலாம். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத். இதா ஜா வந்துவிட்டால், நஸ்ருல்லாஹி அல்லாஹுடைய உதவி, நஸ்ருல்லாஹ் என்னது அல்லாஹுடைய உதவி, வல் ஃபத்ஹு மேலும் வெற்றி. அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் வர ஐசன்னாச, மனிதர்களை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். வர ஐசன்னாச, மனிதர்களை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, யதுஹுலூன நுழையக்கூடியவர்களாக, ஃபீ தீனில்லாஹி அல்லாஹுடைய மார்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக, அஃவாஜா கூட்டம் கூட்டமாக. வர ஐசன்னாச யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, மனிதர்களை அல்லாஹுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழையக்கூடியவர்களாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஃபஸப்பிஹ், இந்த இரண்டும் நடந்துவிட்டால் ஃபஸப்பிஹ், நீங்க என்ன செய்யுங்க, இறைவனை துதியுங்கள். பிஹம்தி ரப்பிக, இறைவனுடைய உங்களுடைய நாயனுடைய புகழை கொண்டு நீங்கள் அவனை துதியுங்கள். வஸ்தஃஃபிருஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான தௌவாபா, நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப இதுதான் என்னது, இந்த சூராவுடைய அர்த்தங்களாக இருக்கின்றன. இப்பொழுது இந்த சூரா, இது சூரா மதனியா, மதீனாவில் இறங்கிய சூரா. அதே போன்று இந்த சூரா கடைசியாக முழுமையாக இறங்கின சூராவாக இருக்கிறது. கடைசியாக இறங்கின சூரா, அதுவும் முழுமை பெற்ற கடைசியாக இறங்கின சூராவாக இந்த சூரத்து நஸ்ர் இருக்கிறது. அதே போன்று இந்த சூராவுக்கு சூரத்து நஸ்ர், அதே போன்று சூரத்துல் ஃபத்ஹ், இன்னும் சிலர் சூரா அத்தௌதிய என்றும் பெயர் சூட்டுகிறார்கள். இப்படி மூன்று பெயர்கள் இந்த சூராவுக்கு இருக்கிறது. இந்த சூராவுடைய சிறப்பம்சத்தை விளக்கும் முகமாக புகாரியிலே ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை, அதாவது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை, பெரும் சஹாபாக்களுடன் அவர்களுடன் இருக்கின்ற அமர்வுகளிலே என்னையும் கூட்டிச் செல்வார்கள். அப்ப அந்த அமர்வுக்கு யார் வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பத்ர் போரில் கலந்து கொண்ட பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அப்ப அப்படிப்பட்ட பெரும் சஹாபாக்கள் உட்காருகின்ற இடங்களில், பேசுகின்ற ஆலோசனைக்காக வேண்டி இருக்கின்ற அந்த இடங்கள்ல உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னையும் அழைத்து செல்வார்கள். அந்த நேரத்திலே ஒரு சிலர் அவருடைய உள்ளங்களில் சில ஒரு மாதிரியான எண்ணம் தோண்டியது. எந்த எண்ணம் என்று சொன்னால், அப்ப அந்த எண்ணத்தை உமர் நேரடியாக சொல்றாரு. என்ன சொல்றாரு, எங்களுக்கும் இவரை போன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள், அப்ப இவரை மட்டும் ஏன் நீங்க கூட்டிட்டு வரணும், அப்ப நாங்கெல்லாம் பெரியாக்கள் இருக்கிற இடத்துல இல்லையா, மூத்த மனிதர்கள் இருக்கிற இடத்துல, அப்ப இவரை ஏன் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேட்ட நேரத்தில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், உங்களுக்கு அவரை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி கதையை முடித்து விடுகிறார்கள். அப்ப இத மனதில் வைத்துக் கொண்டு, ஏன் இப்னு அப்பாஸை இந்த இடத்துக்கு நான் அழைத்து வருகிறேன் என்ற செய்தியை இவர்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். இவர்களுக்கு தெரியாது எதற்காக அழைக்கிறார்கள் என்று அழைக்கிறார்கள். அப்ப ஒரு மீட்டிங், ஒரு ஒன்று கூட நடக்கிறது. அந்த இடத்திலே மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த மூத்த சஹாபாக்களுடன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்தில் என்னை வர வைத்து அமர வைத்திருப்பது என்னுடைய அறிவை இவர்களுக்கு முன் காட்டுவதற்காக வேண்டி என்று எனக்கு தெரியாது, வர சொன்னார்கள், நான் வந்து அமர்ந்திருக்கிறேன். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சூரத்து நஸ்ர் இருக்குதா இல்லையா, இந்த வசனங்களை ஓதி காட்டிவிட்டு இதனுடைய அர்த்தம் என்ன, இந்த சூரா என்ன சொல்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு சிலர் சொல்கிறார்கள், அல்லாஹ் அவனுடைய உதவி, அவனுடைய வெற்றி எங்களுக்கு வந்து அடைகிற நேரத்திலே அவனை புகழ சொல்கிறான், அவனிடத்திலே இஸ்திக்ஃபார் பண்ண சொல்கிறான், அதைத்தான் சொல்கிறான் என்று சொல்கிறார்கள். இன்னும் பலர் மௌனமாக இருக்கிறார்கள். இப்பொழுது கேள்வி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து போகிறது. இப்னு அப்பாஸே ரலியல்லாஹு அன்ஹும், இறைவன் இதைத்தான் நாடுகிறானா, நீங்களும் அதைத்தான் சொல்கிறீர்களா என்று கேட்ட நேரத்தில் அப்ப இவர் சொல்லுகிறார், இல்லை, இந்த சூரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் நெருங்கிவிட்ட அந்த தவணையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதைத்தான் நானும் நினைக்கிறேன், அதைத்தான் நானும் சொல்கிறேன், அந்த அர்த்தத்தை காட்டக்கூடியதாகத்தான் இந்த சூரா இருக்குகிறது என்ற ஒரு செய்தியை அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ பாத்தீங்கன்னு சொன்னால், ஒன்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆழமான அந்த அறிவு, ஆழமான அந்த விளக்கத்தை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரண செய்தியை குறிக்கக்கூடியதாக இந்த சூரா இருக்கிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இந்த சூரா மொத்தத்தில் எதை சொல்ல வருகிறது என்று சொன்னால், இறைவனுடைய வெற்றி, இறைவனது உதவி எப்பொழுது வந்து சேரும் என்று சொன்னால், இறைவன் எமக்கென்று விதித்திருக்கக்கூடிய நல்லமல்கள், எமக்கென்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த நல்லமல்களை எந்த கலப்படமும் இன்றி, அதில் எந்த முகஸ்தூதியும் இன்றி, இணையும் இன்றி சரியான முறையில் ஒருவர் செய்வார் என்று சொல்லியிருந்தால் இறைவனது வெற்றி நிச்சயம், இறைவனது உதவி நிச்சயம் என்பதை இந்த சூரா சுருக்கமாக சொல்கிறது. அப்ப இந்த சூராவின் மூலமாக இறைவனது உதவி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இப்ப இந்த இறைவனுடைய உதவி என்ற ஒரு பகுதியை நாங்கள் சில விடயங்களின் மூலமாக ஆராய வேண்டும். இந்த இறைவனுடைய உதவி முஸ்லிம்களுக்கு நிச்சயமானது, உலக வாழ்க்கையிலும் சரி, அதே போன்று மறுமை நாளிலும் சரி, முஸ்லிம்களுக்கு நிச்சயமான ஒன்று. அதை சூரா அல் ஹஜ் 15வது வசனத்தின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். மன் கான யதுன்னு அல்லை யன்சுரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்று யார் நினைக்குகிறார்களோ அவங்க யார் தெரியுமா, உள்ளத்தில் இருக்கின்ற அந்த குரோதத்தின் காரணமாகத்தான் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த குரோதத்தை போக்கிக் கொள்றா அவங்க என்ன செஞ்சு கொள்ளட்டும், அவங்களே அவங்க மாய்ச்சி கொள்ளட்டும், அவங்களே அவங்க கொண்டு கொள்ளட்டும், அப்படியாவது இந்த குரோதம் போகுதா என்று பார்ப்போம் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்ப இறைவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு உலகத்திலே அதே போன்று ஆகிராவிலே அவர்களுக்கு உதவி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை இறைவன் அங்கே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று உதவி, உதவி என்று சொன்னால் வந்து சேர்ந்துடுமா? இப்ப சில மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க என்னது, இறைவனுடைய உதவி எங்கே, உலகத்தில் முஸ்லீம்கள் எவ்வளவுக்கு துன்புறுத்தப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள், நசிக்கப்படுகிறார்கள், உடைமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது, இந்த நிலையில் உதவி எங்கே, இறைவனது உதவி எங்கே என்று எமது சமூகத்தில் சிலர் கேட்டு இறைவனை குறையாக காண்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். இறைவன் அவனுடைய உதவியை தருவதற்கு சில நிபந்தனைகள் வைத்திருக்கிறான். அந்த நிபந்தனைகள் எப்பொழுது பூரணமாக அமைகிறதோ அப்பொழுதுதான் அந்த உதவி வந்து சேரும். அதில் ஒன்று என்ன தெரியுமா, இறைவனை கூறுகிறான். சூரா அல் ஹஜ் 40வது வசனத்தை பாருங்க. அந்த 40வது வசனத்தில் சொல்கிறான், இறைவன் யாருக்கு தெரியுமா அவன் உதவி செய்வான், யாரு அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. இது முதலாவது நிபந்தனை. இறைவனுடைய மார்க்கத்தை செறிவர பின்பற்ற வேண்டும். இதுதான் நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உதவி. இறைவன் விதித்திருக்கக்கூடிய தடை செய்திருக்கக்கூடிய விடயங்களை தவிர்த்து நடக்க வேண்டும். என்னென்ன விடயங்களை இறைவன் செய்யுமாறு ஏவி இருக்கிறார் என்ன என்று சொன்னால், அப்ப அந்த எண்ணத்தை உமர் இல்லான்னு நேரடியாக சொல்றாரு. என்ன சொல்றாரு, எங்களுக்கும் இவரை போன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள், அப்ப இவரை மட்டும் ஏன் நீங்க கூட்டிட்டு வரணும், அப்ப நாங்கெல்லாம் பெரியாக்கள் இருக்கிற இடத்துல இல்லையா, மூத்த மனிதர்கள் இருக்கிற இடத்துல, அப்ப இவரை ஏன் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேட்ட நேரத்தில் உமர் ரதியல்லாஹு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், உங்களுக்கு அவரை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி கதையை முடித்து விடுகிறார்கள். அப்ப இத மனதில் வைத்துக் கொண்டு ஏன் இப்னு அப்பாஸை இந்த இடத்துக்கு நான் அழைத்து வருகிறேன் என்ற செய்தியை இவர்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். இவர்களுக்கு தெரியாது எதற்காக அழைக்கிறார்கள் என்று அழைக்கிறார்கள். அப்ப ஒரு மீட்டிங், ஒரு ஒன்று கூட நடக்கிறது. அந்த இடத்திலே மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த மூத்த சஹாபாக்களுடன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்தில் என்னை வர வைத்து அமர வைத்திருப்பது என்னுடைய அறிவை இவர்களுக்கு முன் காட்டுவதற்காக வேண்டி என்று எனக்கு தெரியாது, வர சொன்னார்கள் நான் வந்து அமர்ந்திருக்கிறேன். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த சூரத்து நஸ்ர் இருக்குதா இல்லையா, இந்த வசனங்களை ஓதி காட்டிவிட்டு இதனுடைய அர்த்தம் என்ன, இந்த சூரா என்ன சொல்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு சிலர் சொல்கிறார்கள், அல்லாஹ் அவனுடைய உதவி அவனுடைய வெற்றி எங்களுக்கு வந்து அடைகிற நேரத்திலே அவனை புகழ சொல்கிறான், அவனிடத்திலே இஸ்திக்ஃபார் பண்ண சொல்கிறான், அதைத்தான் சொல்கிறான் என்று சொல்கிறார்கள். இன்னும் பலர் மௌனமாக இருக்கிறார்கள். இப்பொழுது கேள்வி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து போகிறது. இப்னு அப்பாஸே ரலியல்லாஹு அன்ஹும், இறைவன் இதைத்தான் நாடுகிறானா, நீங்களும் அதைத்தான் சொல்கிறீர்களா என்று கேட்ட நேரத்தில் அப்ப இவர் சொல்லுகிறார், இல்லை, இந்த சூரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் நெருங்கிவிட்ட அந்த தவணையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதைத்தான் நானும் சொல்கிறேன். அந்த அர்த்தத்தை காட்டக்கூடியதாகத்தான் இந்த சூரா இருக்குகிறது என்ற ஒரு செய்தியை அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ பாத்தீங்கன்னு சொன்னால், ஒன்று அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆழமான அந்த அறிவு, ஆழமான அந்த விளக்கத்தை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரண செய்தியை குறிக்கக்கூடியதாக இந்த சூரா இருக்கிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இந்த சூரா மொத்தத்தில் எதை சொல்ல வருகிறது என்று சொன்னால், இறைவனுடைய வெற்றி, இறைவனது உதவி எப்பொழுது வந்து சேரும் என்று சொன்னால், இறைவன் எமக்கென்று விதித்திருக்கக்கூடிய நல்ல மல்கள், எமக்கென்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த நல்ல மல்களை எந்த கலப்படமும் இன்றி, அதில் எந்த முகஸ்தூதியும் இன்றி, இணையும் இன்றி, சரியான முறையில் ஒருவர் செய்வார் என்று சொல்லியிருந்தால் இறைவனது வெற்றி நிச்சயம், இறைவனது உதவி நிச்சயம் என்பதை இந்த சூரா சுருக்கமாக சொல்கிறது. அப்ப இந்த சூராவின் மூலமாக இறைவனது உதவி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இப்ப இந்த இறைவனுடைய உதவி என்ற ஒரு பகுதியை நாங்கள் சில விடயங்களின் மூலமாக ஆராய வேண்டும். இந்த இறைவனுடைய உதவி முஸ்லிம்களுக்கு நிச்சயமானது, உலக வாழ்க்கையிலும் சரி, அதே போன்று மறுமை செய்தியை அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ பாத்தீங்கன்னு சொன்னால், ஒன்று அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆழமான அந்த அறிவு, ஆழமான அந்த விளக்கத்தை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரண செய்தியை குறிக்கக்கூடியதாக இந்த சூரா இருக்கிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இந்த சூரா மொத்தத்தில் எதை சொல்ல வருகிறது என்று சொன்னால், இறைவனுடைய வெற்றி, இறைவனது உதவி எப்பொழுது வந்து சேரும் என்று சொன்னால், இறைவன் எமக்கென்று விதித்திருக்கக்கூடிய நல்லமல்கள், எமக்கென்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த நல்லமல்களை எந்த கலப்படமுமின்றி, அதில் எந்த முகஸ்தூதியுமின்றி, இணையுமின்றி, சரியான முறையில் ஒருவர் செய்வார் என்று சொல்லியிருந்தால் இறைவனது வெற்றி நிச்சயம், இறைவனது உதவி நிச்சயம் என்பதை இந்த சூரா சுருக்கமாக சொல்கிறது. அப்ப இந்த சூராவின் மூலமாக இறைவனது உதவி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இப்ப இந்த இறைவனுடைய உதவி என்ற ஒரு பகுதியை நாங்கள் சில விடயங்களின் மூலமாக ஆராய வேண்டும். இந்த இறைவனுடைய உதவி முஸ்லிம்களுக்கு நிச்சயமானது, உலக வாழ்க்கையிலும் சரி, அதே போன்று மறுமை நாளிலும் சரி, முஸ்லிம்களுக்கு நிச்சயமான ஒன்று. அதை சூரா அல் ஹஜ் 15வது வசனத்தின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். மன் கான யதுன்னு அல்லை யன்சுரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்று யார் நினைக்குகிறார்களோ அவங்க யார் தெரியுமா, உள்ளத்தில் இருக்கின்ற அந்த குரோதத்தின் காரணமாகத்தான் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த குரோதத்தை போக்கிக் கொள்றா அவங்க என்ன செஞ்சு கொள்ளட்டும், அவங்களே அவங்க மாய்ச்சி கொள்ளட்டும், அவங்களே அவங்க கொண்டு கொள்ளட்டும், அப்படியாவது இந்த குரோதம் போகுதா என்று பார்ப்போம் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்ப இறைவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு உலகத்திலே அதே போன்று ஆகிராவிலே அவர்களுக்கு உதவி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை இறைவன் அங்கே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று உதவி உதவி என்று சொன்னால் வந்து சேர்ந்துடுமா? இப்ப சில மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க என்னது, இறைவனுடைய உதவி எங்கே, உலகத்தில் முஸ்லிம்கள் எவ்வளவுக்கு துன்புறுத்தப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள், நசிக்கப்படுகிறார்கள், உடைமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது, இந்த நிலையில் உதவி எங்கே, இறைவனது உதவி எங்கே என்று எமது சமூகத்தில் சிலர் கேட்டு இறைவனை குறையாக காண்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். இறைவன் அவனுடைய உதவியை தருவதற்கு சில நிபந்தனைகள் வைத்திருக்கிறான். அந்த நிபந்தனைகள் எப்பொழுது பூரணமாக அமைகிறதோ அப்பொழுதுதான் அந்த உதவி வந்து சேரும். அதில் ஒன்று என்ன தெரியுமா, இறைவனை கூறுகிறான். சூரா அல் ஹஜ் 40வது வசனத்தை பாருங்க. அந்த 40வது வசனத்தில் சொல்கிறான், வல யன்சுரன் அல்லாஹு மை யன்சுரு இன்னல்லாஹ லகவியுன் அஸீஸ். அப்ப இறைவன் யாருக்கு தெரியுமா அவன் உதவி செய்வான், யாரு அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. இது முதலாவது நிபந்தனை. இறைவனுடைய மார்க்கத்தை செறிவர பின்பற்ற வேண்டும், இதுதான் நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உதவி. இறைவன் விதித்திருக்கக்கூடிய, தடை செய்திருக்கக்கூடிய விடயங்களை தவிர்த்து நடக்க வேண்டும். என்னென்ன விடயங்களை இறைவன் செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடந்தால்தான் அல்லாஹ்வுடைய உதவி வந்து சேரும். அப்ப இறைவனுடைய உதவி வரவில்லை என்று ஏங்கி போய் இருக்கக்கூடியவர்கள், இறைவனுடைய உதவி வரவில்லையே என்று கவலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை கொஞ்சம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். எங்கே குறை இருக்கிறது, இந்த பகுதி சரியாக இருக்கிறதா என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று எமது இஸ்லாமியர்களில் சிலர் சில ஒரு மோசமான ஒரு கருத்து, ஒரு பிழையான ஒரு கருத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். என்ன கருத்து தெரியுமா, நான் ஒரு முஸ்லிம், நான் ஐங்கால தொழுகைகளையும் தொழுகிறேன், அதே போன்று இன்னும் இதர வணக்கங்களை நான் செய்து வருகிறேன், அப்படி என்றால் எந்த பக்கத்தில் நான் போனாலும் எனக்கு இறைவனுடைய உதவி இருந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு விடயத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செய்வதற்காக வேண்டி இவரும் போறார், ஒரு இஸ்லாம் அல்லாத அந்நிய சகோதரரும் போறார். அப்ப அந்த இவர் சென்ற அந்த காரியம் நடைபெறவில்லை, அவருக்கு அது நடக்கிறது. இப்ப இவர் இதை எப்படி அவர் விளங்கிக் கொள்றாரு? நான் இணை வைக்காமல் இறைவனை வணங்குகிறேன், நான் தொழுகிறேன், நான் இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்கிறேன், அவன் இணை வைக்கிறான், இறைவனை நிராகரிக்கிறான், அவனுக்கு நடக்கிறது, அதையே எனக்கு நடக்காமல் இருக்கிறது. அதுதான் உலகம், எனது அதுதான் உலகம். அப்ப இப்படியான இந்த கருத்து வந்து ஒரு பிழையான கருத்தாக இருக்கிறது. அப்ப இப்படியான கருத்து கொண்டவர்கள் என்ன செய்யக்கூடாது? இந்த கருத்தை கருத்திலிருந்து வெளியாகிவிட வேண்டும். அப்ப இது ஒரு பிழையான ஒரு கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இறைவனுடைய உதவி எப்பொழுது வரும்? இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால், உதவி வருவதற்குரிய காரண காரியங்கள் அவைகள்லாம் நாங்கள் செய்வோம். செய்கிற நேரத்தில் வந்து நாங்க என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், அந்த காரணிகள்ல எங்களுடைய நம்பிக்கை போய்விடக்கூடாது. அப்ப நான் இதை செஞ்சேன்னா கட்டாயமாக எனது இறைவனுடைய உதவி எனக்கு வரும். அப்ப இவர் என்ன செய்யறாரு? ஒரு ஒரு வேலை ஒன்றை செய்வதற்காக வேண்டி முன் வாராரு. முன் வார நேரத்தில் அப்ப இவர் எதை நினைக்கிறாரு? இதன் மூலமாகத்தான் இந்த வேலையை முடிக்கலாம். அப்ப இறைவனுடைய உதவி என்ற பகுதியை இவர் மறந்து விடுகிறார், இறைவனுடைய நம்பிக்கை என்ற பகுதி இவர் மறந்து விடுகிறார். அப்ப எந்த காரணத்தை இவர் செய்கிறாரோ அவருடைய நம்பிக்கை அங்கே போகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹுடைய உதவி இவருக்கு வராமல் தடைபெறுகிறது. இதை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். ஃபத்ஹு மக்காவுக்கு பிறகு ஹுனைன் யுத்தம் நடைபெறுகிறது. அந்த ஹுனைன் யுத்தத்திலே அதிகமான மக்கள் கலந்து கொள்கிறார்கள், அதிகமான வீரர்கள். இப்பொழுது அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் வருகிறது என்று சொன்னால், இந்த யுத்தத்தில் நாங்கள் தோற்கடிக்கப்பட மாட்டோம். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு நிறைய படைபலம் இருக்கிறது, அப்ப நாங்க தான் இந்த யுத்தத்தில் வெல்வோம் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. அப்ப இந்த எண்ணம் வந்த அந்த யுத்தம் எந்த அளவுக்கு மாறுகிறது என்பதை இறைவன் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான இடங்களில் இறைவன் உதவி செய்தான். ஹுனைன் யுத்தத்தின் போதும் உதவி செய்தான். இது ஆஜபத்தும் கசரத்துக்கும் ஃபலம் துணி அன்கும் செய்யா வதாக்கத் அலைக்குமுல் அருது பிமா ரஹமத் பிமா ரஹுபத் சும்மா வல்லை தும் முதுபிரி. அப்ப நீங்க இந்த யுத்தத்துக்கு போற நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், நாங்க பெரும் படை பலத்தோட நாங்க போறோம், இந்த யுத்தத்தில் நாங்க தோற்கடிக்கப்பட மாட்டோம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு, அந்த படையின் மீது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், ஆரம்ப கட்டமே சரமாரியான தாக்கல் ஏற்படுகிறது, சரமாரியாக தாக்கப்படுகிறார்கள். இப்பொழுது இறைவன் என்ன சொல்றான் என்று கேட்டால், ஓடுவதற்கு கூட இடம் இல்லாமல் போனது, எங்க ஓடுவதென்று தெரியாமல் இருந்தது, அந்த அளவுக்கு தாக்கப்படுகிறார்கள் ஆரம்ப கட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், இப்ப மக்கள் எல்லாம் விரண்டோடுகிறார்கள், வந்தவர்கள் விரண்டோடுகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அன நபியு லா கதிப் அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் நபி, நான் பொய் சொல்லவில்லை, நான் அப்துல் முத்தலிபுடைய மகன், வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு ஒரு தடுமாற்றம் அந்த யுத்த களத்திலே ஆரம்பத்தில் ஏற்படுகிறது. அப்ப இந்த நம்பிக்கை எங்கே போகிறது என்று கேட்டால், காரணிகளின் பக்கம் நம்பிக்கை போற நேரத்திலே அல்லாஹுடைய உதவி தடை பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த உதவி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் எமக்கு உதவி செய்து விட்டான், அந்த உதவி இப்பொழுது வந்து சேர்ந்து விட்டது, அந்த உதவி நிரந்தரமாக இருக்க வேண்டும், நீங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சூராவிலேயே இறைவன் சொல்கிறான், என்ன சொல்லுகிறான், இதாஜா அனஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், உங்களுக்கு அல்லாஹுடைய உதவியும் அவனது வெற்றியும் வந்துவிட்டால் அதற்கான பதில் எங்கே வருகிறது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, அதை நிலையாக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனை நீங்கள் புகழ வேண்டும், அவனை நீங்கள் ஞாபகம் கூற வேண்டும், அதே போன்று இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அப்ப தஸ்பீஹ் என்று வருகிற நேரத்திலே இந்த தஸ்பீஹுடைய வழிமுறைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். லேசான வார்த்தைகள், சிறிய சிறிய வார்த்தைகள், அதற்காக வேண்டி பெரிய நேரம் ஒதுக்க தேவையில்லை, ஆனால் பெரும் நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய சிறிய சிறிய வார்த்தைகள், அந்த அப்படியான செய்திகளை, அப்படியான செய்திகளில் சிலவற்றை நாங்கள் இங்கே பார்க்கலாம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், அல்லாஹுக்கு மிக விருப்பமான வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்கிறார்கள். அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அறிவித்து தாருங்கள் என்று சொன்ன நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தை எது என்று கேட்டால் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. என்ன வார்த்தை? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற வார்த்தை. இது முஸ்லிம்லே பதிவாக இருக்கிறது. அதே போன்று முஸ்லிம்லே பதிவாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அறிவிப்பை பார்த்தீங்க என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, ஐயுல் கலாமி அஃதல், சிறந்த வார்த்தை எது என்று கேட்கப்படுகிற நேரத்திலே அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தனது மலாயிக்காமார்களுக்கும் அல்லது தனது அடியார்கள் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்த வார்த்தை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. எவ்வளவு பெரிய சிறப்பு இல்லையா, இந்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. அதே போன்று அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, யார் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று சொல்லுகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு ஈத்த மரம் நாட்டப்படும். ஒரு தடவை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று யார் ஒருவர் சொல்கிறாரோ அவருக்கு சுவர்க்கத்திலே ஈத்தமரம் நாட்டப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இரண்டு வார்த்தைகள். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நாங்கள் படிச்சிருப்போம், ஆனால் ஒரு ஞாபகமூட்டலாக இருக்கட்டும் இல்லையா, இரண்டு வார்த்தைகள். அந்த இரண்டு வார்த்தைகள் நாவுக்கு மிக இலகுவானவைகள், ஆனால் தராசியிலே மிகவும் கடினமானது, பாரமானது. இறைவனுக்கு மிகவும் உகப்பான இரண்டு வார்த்தைகள். அந்த இரண்டு வார்த்தைகள் என்ன? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அதீம். என்னது? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அதீம். இது புகாரியிலே பதிவாக இருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று ஒரு நாளைக்கு 100 விடுத்தம், எத்தனை விடுத்தங்கள், 100 விடுத்தம் சொல்கிறாரோ, ஹுத்தத் ஹதாயாஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். வலவு கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், கடல் நுரையளவு அவருடைய பாவங்கள் இருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்கிறத 100 விடுத்தம் சொல்வதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? 2 நிமிஷம், 3 நிமிஷம். அப்ப இந்த 2-3 நிமிடத்தில் நாங்க என்ன செஞ்சிடலாம்? பெரிய ஒரு நன்மையை நாங்க சம்பாதித்து விடலாம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவா அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை 10 தடவை சொன்னார். எத்தனை தடவை? 10 தடவைகள் சொன்னால் அவர் 4 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை அவருக்கு இருக்குது. சுபஹானல்லாஹ் இல்லையா? அப்ப இத 10 தடவை சொல்றது. அப்ப இத சொன்னால் 4 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லன் அகூல, நான் சொல்வது எப்படி? சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்வது அஹப்பு இலைய, எனக்கு மிக விருப்பமானது. எதை எதை விட தெரியுமா? மிம்மா தலாத் அலைஹி ஷம்ஸ், இந்த சூரியன் எதன் எதன் மீதெல்லாம் உதயமானுச்சோ அது எல்லாத்தையும் விடவும் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அப்ப சின்ன வார்த்தைகள் எந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகளாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு சபையில மக்களை பார்த்து கேட்கிறார்கள், அயஜீசு அஹதுக்கும் அயக்ஸிப குல்ல யோமின் அல்ஃப ஹசன, உங்கள்ல யாருக்காவது ஒவ்வொரு நாளைக்கும் 1000 நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு இயலாம போகுமா அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஒரு ஆள் கேட்கிறாரு, யார சூழல்லா, அப்ப எப்படி யார சூழல்லா 1000 நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வது? ரசூலா சொல்லி முடிக்கல, சொல்றத ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆர்வத்தில் இவர் என்ன செய்யறாரு? இடையில கேட்கிறாரு. சஹாபாக்கள் அப்படித்தான், நன்மையின் பக்கம் மிக ஆர்வம் உள்ள மக்கள். அப்ப ரசூலுல்லா தான் சொல்ல வாராங்க, ஆனா இடையில என்ன செய்யறாரு? இவரு கேட்கிறாரு, யார சூழல்லா எப்படி யார சூழல்லா சம்பாதிக்கிறது கேட்கிறாரு. அப்ப கேட்ட நேரத்தில் உங்களுக்கு அதையும் இறைவன் தருவான் என்ற அந்த செய்தியை சொல்கிறான். அப்ப இஸ்திகஃபாரின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய இந்த விமோசனங்களை இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஆகவே நாங்கள் இறைவன் எமக்கு செய்திருக்கக்கூடிய உதவிகள் அதுதான் நியமத்துக்கள். அந்த நியமத்துக்களை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இப்படியான வழிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும். நாங்கள் இப்படியான வழிமுறைகளை கையாண்டு இறைவன் செய்திருக்கக்கூடிய நியமத்துக்களை தக்க வைத்த நல்லாடியார்களாக வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.